साद्वैधम शावधूतम परिजन सहितम कृष्ण चैतन्य देव श्री राधा कृष्ण पादाम सहगम ललिता श्री शाकांतांश्च हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। இப்ப இந்த பிரிவில் அப்புறம் நாளைக்கும் நம்மளுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று கிருஷ்ணருக்காக சமைக்கிறது. கிருஷ்ணருக்காக எப்படி சமைக்கிறதுங்கிறத இந்த பிரிவில் பார்க்கலாம். அடுத்த பிரிவில் சமைச்சதை எப்படி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறது, எப்படி மற்றவர்களுக்கு பரிமாறுறதுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு காலையில் எப்படி பிரசாதத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து பிரசாதம் குறித்த இதர சில விஷயங்களையும் நாளைக்கு பார்க்கலாம்.
பிரசாதம் குறித்த இந்த தொடர் சொற்பொழிவில் சொல்ல இருக்கக்கூடிய தகவல்களில் பல தகவல்கள் தவ திரு பக்தி விகாஸ் மகாராஜ் எழுதின்றிருக்கக்கூடிய வைஷ்ணவ நடத்தை பற்றிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்த புத்தகம் வெளிவரல, இருந்தாலும் அதிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து அதை அடிப்படையாக வச்சு நான் இந்த சொற்பொழிவை இங்கே நிகழ்த்துகிறேன்.
முதல்ல ஷில பிரபாத் சொல்றதுண்டு, நம்மளுடைய இயக்கம் ஒரு சமையலறையினுடைய ஒரு மதம், கிச்சன் ரிலீஜன். ஷில பிரபாத் சொல்ல நம்மளுடைய இயக்கம் சமயக்கிட்ட சுத்தி சுத்தி தான் இருக்கு. நான் கூட முன்னாடி ஒரு தடவை இங்க பக்தர்களோட பேசும்போது சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை பார்க்கும்போது அந்த லீலைகள்ல இருக்கிறது ஆடுறாங்க பாடுறாங்க பிரசாதம் சாப்பிடறாங்க, ஆடுறாங்க பாடுறாங்க பிரசாதம் சாப்பிடறாங்க. இதேதான் திரும்பி திரும்பி வருது. சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியமான வழிமுறை, அதே நேரத்தில் பகவானுடைய பிரசாதம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்து வருது. அதனால் இது நம்முடைய இணைப்பிரியாத ஒரு அங்கம். இன்னும் சொல்லப்போனால் அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இல்லை, நம்மளுடைய நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சொல்கிறேன், சங்கீர்த்தனம் இல்லைனாலும் சரி பிரசாதம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாமமே பிரசாதம். நாம ருச்சி யாருக்கு இருக்கோ அவங்க பகவான் நாமத்தில் இருந்துருவாங்க. இருந்தாலும் பொதுவாக நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில் இணைப்பிரியாத அங்கமாக இது அமையுது. இஸ்கானில் நிறைய பேர் பிரசாதத்தினாலேயே வந்திருக்கிறாங்க, வேற காரணத்தில் வந்திருந்தா கூட பிரசாதத்தினால தங்கி இருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எப்படி கிருஷ்ணருக்காக சமைக்கிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் நெறிப்படி கற்றுக்கொள்றதும் அவசியமாகும். எப்போ ஒரு விஷயம் நெறிப்படி முறையாக கற்றுக்கொண்டு முறையாக செய்யப்படுதோ அப்போ அது கிருஷ்ணருக்கு இன்னும் பிரியமானதாக அமையும். அதனால் அது குறித்த விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல பிரசாதத்தினுடைய பெருமைகள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்போதான் நம்மளால் அதை எப்படி நம்ம கவனமாக செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க டைட்டில் பார்த்தோன்னே சமைக்கிறது, ஆ நான் வீட்டில் சமைச்சதே கிடையாதுங்க. பிரபுஜிஸ்லாம் சில பேர் இருப்பாங்க, அதாவது அப்கோர்ஸ் இஸ்கான்ல வந்து கொஞ்சம் பழகிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது சமையல் கட்டில் உள்ள துணிச்சிருவோம், ஏன்னா இதுதான் சமையல் கட்டு இயக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சமையலறை பக்கமே போகாத ஜனங்க, போயிருக்கவே மாட்டாங்க, சில பேருக்கு அடுப்பு கொடுத்துறது கூட தெரியாது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. பிரபுஸ் மட்டும் இல்லை, மாதாஜி கூட நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க. அதனால சில நேரத்தில் இதெல்லாம் சொல்லும்போது ஏன் நினைக்கலாம், ஆனால் பிரசாதத்தினுடைய பெருமைகள் தெரிஞ்சதுன்னா அதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பிரசாதம் அப்படின்னா கருணைன்னு அர்த்தம், கிருஷ்ணர் கருணையோட உணவினுடைய வடிவத்தில் நமக்கு அவருடைய கருணையை கொடுக்குறார், அதனால அந்த உணவிற்கு நம்ம பிரசாதம்னு சொல்கிறோம். பொதுவாக எல்லாமே பிரசாதம் தான், கிருஷ்ணர்கிட்டருந்து எது வந்தாலும் எல்லாமே பிரசாதம் தான். இருந்தாலும் இங்கே நம்ம பிரசாதம்னு இன்னைக்கு பேசக்கூடியது சமைத்த உணவு பதார்த்தங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த பிரசாதமும் கிருஷ்ணருடைய ஒரு பெரும் கருணை. பிரசாதம் குணங்களுக்கு அப்பாற்பட்டது, பொதுவாக சில உணவுகள் சத்துவ குணத்தை சார்ந்தவை, சில உணவுகள் ரஜோகுணத்தை சார்ந்தவை, சில உணவுகள் தமோ குணத்தை சார்ந்தவைன்னு சொல்லப்படுது. ஆனால் பகவத் பிரசாதமானது எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டது, எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்ட தூய்மையான ஒன்று பகவானுடைய பிரசாதம். ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தங்க பிரசாதம் எடுத்துக்கிறாங்களோ, தொடர்ந்து பிரசாதம் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னா கூட, அத்தகைய வெறும்னு வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, வெறும்னு பிரசாதம் எடுத்துக்கிட்டா கூட அவங்க மிகப்பெரிய ஞானிகள், யோகிகளை காட்டிலும் சிறந்தவர்கள் ஆகிறாங்கன்னு சொல்லப்படுது. யோகிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கையை காலை முறுக்கி அதை முறுக்கி இதை முறுக்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தவங்களை செய்யறதை காட்டிலும் பக்தர்கள் ரொம்ப எளிமையாக பிரசாதத்தை எடுத்துக்கொள்றதுனால முன்னேறியவர்கள் ஆகிறாங்க. அடுத்ததா, பிரசாதம் ஏற்றுக்கொள்றதுங்கிறது மாயையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. நம்ம மாயை ரொம்ப கடினமானது, மாயை வெல்றதுங்கிறது, அதிலையும் குறிப்பா நாவை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னும் கடினமானது. ஹாரமத்தே ஜிஹ்வா அச்சி ஜிஹ்வா, நாக்கை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. அதனால நாக்கு மாயைக்கு, மாயை இழுக்கிறதுக்கு ரொம்ப எளிதான ஒன்று. அதனால பிரசாதம் எடுத்துக்கொள்றதுங்கிறது மாயை விரட்டுறதுக்கு எளிதான ஒரு மருந்தாக அமையுது. எப்படி பார்த்தாலும் பிரசாதம் பௌதிக கண்ணோட்டத்தில் கூட பார்த்தோம்னா பிரசாதம் ரொம்ப சுவையானது. நிறைய நேரத்தில் இத பார்க்கிறோம், சில நேரத்தில் ரொம்ப எளிமையான உணவு இருக்கும், கிச்சடி அல்லது சாதம் பருப்பு இருக்கும், இல்லை ரொம்ப எளிமையான பதார்த்தமாக கூட இருக்கலாம். பொதுவாக அத்தகைய பதார்த்தங்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனால் கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பதார்த்தங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம், நம்மளும் அதை நினச்சிருக்கிறோம். அதாவது பிரசாதம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நமக்கு அதெல்லாம் தெரியும், சராசரியாக பழகிட்டோம்னா அதனுடைய விசேஷத்தன்மை தெரியாது. தினமும் பிரசாதமே சாப்பிடும்போது அதான் தினமும் நம்ம மேலேயே நிற்கிறோமா, அதனால கீழே இருக்கிறது எப்படிங்கிறது தெரியாது. அதே நேரத்தில் பல நேரத்தில் நம்ம பார்க்கலாம், அன்றைக்கு காஞ்சிபுரத்தில் போன வாரம் நம்ம இந்த வார ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜென்மாஷ்டமி கொண்டாடினோம். அங்கே ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார், நின்று பிரசாதம் சாப்பிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொல்கிறார், ஒரு சின்ன பையன் பேசிட்டு போகிறாங்க, பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிட்டு போகிறான், எனக்கு நான் தான் நினைச்சிருந்தேன் எனக்கு தான் நல்லா இருக்குன்னு, எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு பட்ட பிரசாதத்தை எப்படி நீங்க உருவாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் போய் இன்னொரு தடவை வாங்குறேன். ஒரு பெரிய பணக்காரர், பொதுவா அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த கர்வம் ஒன்று இருக்கும், நல்லா இருந்தா கூட ஒரு பாராட்டணுங்கிற மனசு வராது, ஆனா அவராலையும் அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பிரசாதத்தினுடைய சுவை அந்த அளவிற்கு அவரை கவரக்கூடியதா இருக்கு. அதனால எப்படி பார்த்தாலும் பிரசாதமானது ஒரு மிகச்சிறந்த உதவிகரமான ஒன்று நம்ம கிருஷ்ணரை நோக்கி செல்றதுக்கு, கிருஷ்ண பக்தியில ஸ்திரமா ஈடுபடுறதுக்கு. பிரசாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்படுது, சாமானிய பாக்கிய ஹைத்தே தாரே பிராப்தி நகிஹாய் கிருஷ்ணேர ஏந்த பூரா கிருபா சேதாக பாய். சாதாரணமா ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா, சாதாரண பாக்கியம் இருந்ததுன்னா கிருஷ்ண பிரசாதம் கிடைக்காது. அதிர்ஷ்டம் இருந்தா கூட சாதாரண அதிர்ஷ்டம் இருந்தா கிடைக்காதான். அதிகம் மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தாதான் கிருஷ்ண பிரசாதம் கிடைக்கும். அதனால கிருஷ்ண பிரசாதம், கிருஷ்ணருடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை எக்காரணம் கொண்டும் நம்ம சாதாரணமாக மதிப்பிட்டக்கூடாது. பிரசாதம் என்றைக்கும் தூய்மையானதுன்னு சொல்லப்படுது. நான்கு விஷயங்கள் எப்போதும் தூய்மையானதுன்னு சொல்லி கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம், கங்கை நீர், பக்தனுடைய இதயம், பிரசாதம். இந்த நான்கு விஷயங்கள் என்றென்றும் தூய்மையானதுன்னு சொல்லியிருக்கு. அதன்படி பிரசாதமும் அதில் வருது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் என்றும் தூய்மையானது, எப்போதும் தூய்மையானது, எந்த சூழ்நிலையிலும் அது நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால இவ்வளவு சிறப்பு மிக்க பிரசாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிருஷ்ண பக்தனுடைய குறிக்கோள், ஒவ்வொரு கிருஷ்ண பக்தனுடைய உறுதியாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம பார்க்கலாம், பல பேர் பிரசாதம் கிடைச்சா பிரசாதம் எடுத்துப்பாங்க, பிரசாதம் இல்லைன்னா மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள். அந்த பழக்கத்தை பக்தர்கள் கைவிட வேண்டும். ஏன்னா பிரசாதம் கிருஷ்ணருடைய கருணை, அந்த எண்ணத்துல நம்ம உறுதியா இருந்தோம் அப்படின்னா பிரசாதம் மட்டும் நம்ம சாப்பிடுவோம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணப்படாத உணவுகள் பாவகரமான உணவுகள்னு பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றார். எதெல்லாம் எந்த உணவுகள் எல்லாம் எனக்கு அர்ப்பணிக்கப்படலையோ அவங்க வெறுமனா பாவத்தை தான் உண்கிறார்கள்ங்கிறார். அதனால நம்ம பிரசாதம் மட்டுமே உண்ணுதல் அப்படிங்கிற உறுதியை எடுத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ணருக்கு தராம ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடும்போது அப்ப கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பொறாமை இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு. கிருஷ்ணருக்கு ஏன் கொடுக்கணும்? நம்ம இந்த உலகத்தை இருக்கிறதே கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பொறாமையினாலதான். அந்த பொறாமையை நம்ம ஏன் இன்னும் அதிகரிக்கணும்? கிருஷ்ணருக்கு கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு இயற்கையாகவே ஒரு பணி வரும். அவர் என்னுடைய எஜமானர், நான் அவருடைய சேவகன், எஜமானர் சாப்பிடாம சேவகன் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நீங்க எல்லா வீடுகள்லயுமே பார்க்கலாம், யாரை யாரு எஜமானரா நினைக்கிறாங்களோ, எந்த ரீதியில நீங்க நினைச்சாலும் சரி, கிருஷ்ணருக்கு தராம நீங்க சாப்பிட முடியாது. கிருஷ்ணரை நீங்க உங்களுடைய எஜமானர் நினைச்சாலும் சரி, கிருஷ்ணரை நீங்க உங்களுடைய தோழர் நினைச்சாலும் சரி, கிருஷ்ணரை உங்களுடைய மகனாக நினைத்தாலும் சரி, கிருஷ்ணரை உங்களுடைய கணவனாக நினைத்தாலும் சரி, கிருஷ்ணருக்கு தராம யாரும் சாப்பிட முடியாது. கிருஷ்ணரோட எத்தகைய உறவுல ஒருத்தர் இருந்தால் கூட அவங்க கிருஷ்ணருக்கு தராம சாப்பிட முடியாது. யாராவது ஒரு நண்பர் உங்ககிட்ட வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுக்காம நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். எந்த தாயாவது தந்தையாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாம சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவீங்களா? நீங்க யாராவது குழந்தைங்களை பட்டினி போட்டு நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். அப்ப கிருஷ்ணரை பட்டினி போட்டு நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடுமா? அதே மாதிரிதான் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கு உணவளிக்காமல் சாப்பிட மாட்டான். இந்த காலத்துல மாறிட்டு இருக்குது, அது வேற விஷயம், நினைச்சுவாங்க. நீங்கெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் சொல்றேன், பின்பற்றாதவங்க மாறிட்டு இருக்காங்க இந்த காலத்துல நிறைய பேர். ஆனா பழக்கம் இதுதான், கணவனுக்கு கொடுக்காம மனைவி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் ஒரு பக்தன் என்றைக்கும் எதையும் சாப்பிட மாட்டான். அந்த மனப்பான்மை வளர்த்து கொள்ளும் போது அப்ப நம்ம அதுல உறுதியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கிறதுல கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமானது நாக்கு. அந்த நாக்கை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பிரசாதம் மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல தீர்மானமா இருந்தான் ஒரு பக்தன் அப்படின்னா எளிமையா முடிஞ்சு போயிடும். மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நாக்க குறைஞ்சபட்சம் பிரசாதம் மட்டும் எடுத்துக்கொள்றது. பிரசாதத்துல என்ன பிரசாதம், அதாவது தனக்கு பிடித்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், அளவுக்கு அதிகமாக சாப்பிடலாம், அதெல்லாம் அடுத்தடுத்து வரும். முதல்ல வரக்கூடிய இது என்னன்னா பிரசாதம் மட்டும் எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ஒருத்தன் தீர்மானமா இருந்தா அப்படின்னா நாக்கு தானா கட்டுப்படுத்தப்படுது, வேற எதையுமே எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறதுல உறுதியா ஒருத்தன் இருக்க வேண்டும். ஸ்ரீல பிரபுபாத் இங்க பாகவதம் பொருளுரையில் எழுதுறார், யார் ஒருத்தர் பகவானுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய வேற்றுமையை உணர்ந்திருக்காங்களோ அவங்க முதல்ல பகவானுக்கு கொடுக்காம எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பாகவதத்துல சொல்றார், இன்னொரு இடத்துல பாகவதத்துல சொல்றார், பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் என்னைக்கும் எதையுமே முழுமுதற் கடவுளுக்கு கொடுக்காமல் உண்ண மாட்டார்கள். முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பகவானால் கருணையாக வழங்கப்படுவதையே பக்தர்கள் ஏற்கின்றனர். எப்படி பார்த்தாலும் பகவானே மனிதர்கள் மிருகங்கள் என அனைவருக்கும் எல்லா விதமான உணவுகளையும் வழங்குகிறார். இன்னொரு இடத்துல பாகவதத்தில் எழுதுகிறார், பகவானின் பக்தன் அல்லது வைஷ்ணவன் என்பவன் பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு வைஷ்ணவன் தன்னுடைய செயல்களின் விளைவுகள் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பதால் அவருக்கு அர்ப்பணிக்காமல் அவன் எதையும் சுவைப்பதில்லை. இன்னொரு உபன்யாசத்துல பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ண பிரசாதம் தவிர வேறு எதையும் எடுத்துக்கொள்வதில்லை என்ற உறுதியை கிருஷ்ண பக்தர்கள் எடுத்திருக்காங்க. இன்னொரு இடத்துல சொல்றார், கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு மூன்று விஷயங்கள் தடை செய்யப்படுது. ஒன்னு என்ன அப்படின்னா, மூன்று பாவகரமான விஷயங்கள் தடை செய்யப்படுது. ஒன்னு என்ன அப்படின்னா தகாத பாலுறவு, அடுத்தது போதை வஸ்துக்கள், மூன்றாவது கிருஷ்ண பிரசாதம் இல்லாம வேற உணவுகளை சாப்பிடுறது. கிருஷ்ண பிரசாதம் இல்லாம வேற உணவுகளை சாப்பிடுறது அப்படிங்கிறது பாவகரமான செயல்கள்ல ஒன்றாக சில பிரபுபாதர் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார் பிரபுபாத், பிரசாதம் தவிர வேற எதையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்மளை நம்மளே பந்தப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம தெருவுக்கு போகலாம், அங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உணவகங்களை பார்க்கலாம், பார்த்தா கூட நமக்கு நம்மளுடைய மனமானது அதுல கவரப்படாது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, புட்டாச்சு, நான் சாப்பிட மாட்டேன், எது இருந்தாலும் சரி சாப்பிட மாட்டேன், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காமல் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை பக்தன்குள்ளார இயற்கையாக வரும். ஸ்ரீல பிரபுபாத் இன்னொரு இடத்துல சொல்றார், நீங்க பிரசாதம் மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா நாக்கு நம்ம கிட்ட சொல்லும், எனக்கு அந்த உணவு வேணும், அந்த இந்த உணவு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். கிருஷ்ண பிரசாதம் அப்படிங்கிறது நாவை கட்டுப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய முக்கியமான எதிரி நாக்கு. சேவன் முகோகி ஜிவ்வாது ஸ்வயம் ஏவ ஸ்ருதி அதக, கடவுளை உணர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய நாக்கை கடவுளுடைய தேவையில வைத்திருக்கிறது மூலமாகத்தான் சாத்தியமாகும். நம்ம நாக்கை கட்டுப்படுத்தல அப்படின்னா அப்ப நம்ம முன்னேற்ற பாதையில போகலன்னு இருக்கும். பிரசாதம் மட்டும் சாப்பிட்டுக்காம இருந்தோம்னா முன்னேற்ற பாதையில போகலன்னு இருக்கும். இதுதான் வழிமுறை. அதனால பிரசாதத்தினுடைய பெருமைகளையும் பிரசாதம் மட்டும் எடுத்துக்கொள்ளணுங்கிறதையும் பற்றி பார்த்தோம். அடுத்ததா கிருஷ்ணருக்காக சமைக்கிறது. இப்ப பிராக்டிக்கலா உள்ள போலாம், எப்படி சமைக்கிறது, என்ன பண்றது. நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கலாம், பிரபு இதெல்லாம் கோயில்ல பின்பற்றலாம், வீட்டுல முடியுமா பிரபு அப்படின்னு நினைக்கலாம். கூடிய மட்டும் எல்லா இடங்கள்லையும் எங்க சமைச்சாலும் கிருஷ்ணருக்கு தான் சமைக்கணும். கோயில்ல சமைச்சாலும் கிருஷ்ணருக்கு தான் சமைக்கிறோம், வீட்டுல சமைச்சாலும் கிருஷ்ணருக்கு தான் சமைக்கிறோம். அதனால அதே விதிமுறைகளை கூடியவரை பின்பற்றுவதற்கு பார்க்கணும். சில விதிமுறைகள் வீடுகளில் பின்பற்றுறது சிரமமாக இருக்கலாம், அதுக்காக அடிப்படை விதிமுறைகளையும் நம்ம மீற முடியாது. சில அடிப்படையான விஷயங்கள், சமையலறை அப்படிங்கிறது பூஜை அறையினுடைய விரிவங்கம்னு சொல்லப்படும். சமயக்கட்டுக்கும் சமையலறைக்கும் பூஜை அறைக்கும் வித்தியாசம் கிடையாது. பூஜை அறையில எப்படி ஒருத்தர் தூய்மையா எல்லா காரியத்தையும் செய்யணுமோ அதே மாதிரி சமையலறையிலையும் தூய்மையா செய்ய வேண்டியது அவசியமாகும். சமைக்கிறவங்க நல்ல ஒரு மனோபாவத்தில் இருக்கணும். சமைக்கிறவங்களுடைய மனோபாவம் மற்றவர்களுடைய மனதை பாதிக்கும். சமைக்கிறவங்க கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருக்கணும். சமைக்கிறவங்களுடைய சாதன பக்தி தெளிவாக இருக்கணும். சமைக்கிறவங்க நல்லா ஜபம் பண்ணி நல்லா பக்தியினுடைய நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு கோயிலுக்கு போனார். அந்த கோயிலில் நிறைய பேர் பிரபுபாதர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். பயங்கரமாக சண்டை. பிரபுபாதர் எல்லாரையும் கேட்டார், எல்லாத்தையும் கூப்பிட்டார், எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னார், யார் அது சமைக்கிறது அப்படின்னு சமயக்காரனை மாத்துனார். கோயில சண்டை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இவர் என்ன சமயக்காரன் மாத்து சொல்றாரு அப்படின்னா தொடர்பு இருக்கு. ஆச்சாரியர் தான் செஞ்சு காட்டுறார். சமைக்கிறவங்களுடைய மனப்பான்மை அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு பக்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது சாப்பிட்றவங்களுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நல்லா பண்ணோம் அப்படின்னா பிரபுபாதர் பாராட்டியும் இருக்கிறார். இன்னொரு தடவை இன்னொரு கோயிலுக்கு போனார். அந்த கோயிலுக்கு போனப்ப பூர்மா பிரபு பிரபுபாதுக்கு சமைச்சு பூரி கொடுத்தார். பிரபுபாதுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். பிரபுபா அவர்கிட்ட அப்படி நல்லா புஃப்னு பூரி வந்து சூடாக கொண்டு வந்து பிரபுபாத கிட்ட அப்படி தட்டில் கொடுத்தாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணுவார்னா அந்த பூரி கொடுத்து தெரியும், அந்த பூரி எடுத்து விரல வச்சு டொக்குன்னு ஓர் ஓட்ட போடுவார். ஓட்ட போட்டுறையும் உள்ளேருந்து அந்த கொஞ்சம் புகை வரணும். அப்போ அந்த பூரி நல்லா சுட்டிருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். பிரபுபாதுக்கு அந்த பூரி போட்டு வந்தாங்க. பிரபுபா பூரி எடுத்தார், பார்த்தார், போட்டார், நல்லா புகை வந்தது. யார் சமைச்சதுன்னு கேட்டார், கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு நல்லா ஜபம் பண்ணி நல்லா புக்கு படிக்கிறார், ரொம்ப நன்றினார். நல்லா சமைச்சதுக்கு நன்றின்னு சொல்லலை, நல்லா ஜபம் பண்ணுற, நல்லா புஸ்தகம் படிக்கிற, விதிமுறைகள்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுற நன்றினார். ஏன்னா ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு சேவையை வச்சே அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அங்கே பிரபுபாதர் நமக்கு சொல்லித்தரார். ஒருத்தவங்க செய்யக்கூடிய சேவையிலேயே அவங்களுடைய மனப்பான்மை வெளிப்படுத்தப்படும். ஒருத்தன் சேவை செய்யும்போது கோபமாக இருக்கான், கடுப்பாக இருக்கான், ஒழுங்காக செய்யலை, சண்டை போடுறான் அப்படின்னா அங்கே அவங்களுடைய சாதனை சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க ஒழுக்க நெறிகளை ஒழுங்காக கடைபிடிக்கலைன்னு அர்த்தம். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது புரிஞ்சுக்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதை பிரபுபாதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் சமைக்கிறவங்க கூடிய மட்டும் நல்லா ஜபம் பண்ணி நல்ல உணர்வுகளோடு கிருஷ்ணருக்காக சமைக்கணும். நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு சிரமமாக இருக்கும் அவங்களுடைய சாதனாவை ஒழுங்காக பண்ணுறதுல. ஒன்று காலையில் பூஜை சர்வீஸ் சேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு, இன்னொன்று காலையில் யாருக்கு சமைக்க வேண்டிய சேவை இருக்கோ அவங்களுக்கு. கொஞ்சம் இப்போ தாய்மார்கள் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும், காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், வேலைக்கு போகிற கணவனுக்கு சமைச்சு தரணும், இல்லை கோயில்லையும் சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். காலையில் எப்படி ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது, காலையில் முடிஞ்சால் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாலையும் அதாவது எல்லா மாலும் 16 மாலை நம்ம பண்ணணும்னு உறுதி எடுத்துக்கிறத 16 மாலையை செய்யலாம். அல்லது குறைஞ்சபட்சம் சில மாலைகளாவது ஒருத்தர் செஞ்சுட்டு சமைக்க போகிறது உச்சிதமானது. கொஞ்சம் நிபுணத்துவம் வாய்ந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிருவாங்க. சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு சமைக்க போகிற நேரத்துக்கு முன்னாடியே மாலைகளை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சமைக்கும்போது கடனேன்னு செய்யக்கூடாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க கடனேன்னு செய்கிறான், ஒரு வேலையை சொன்னோம்னா வேறு வழி இல்லையேன்னு செய்கிறான். நீங்கள் கணவனுக்கு சமைக்கிறோம், மனைவிக்கு சமைக்கிறோம், பிரம்மச்சாரிகளுக்கு சமைக்கிறோம், கூட இருக்கவங்களுக்கு சமைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி சமைச்சோம்னா அது கடனேன்னு தான் சமைப்போம். நம்ம என்ன நினைக்கணும், கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம். அந்த மனப்பான்மையோட கிருஷ்ணருடைய சேவைக்காக சமைக்கிறது ரொம்ப அவசியம். சமைக்கும்போது அந்த உப்பு சிப்பை பார்க்குறதோ அதை நுகர்றதோ இல்லை மனசாலேயே அதை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ தவறு. மனதால் நினைக்கிறது கூட தவறு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாதவேந்திர பூரியினுடைய வரலாறு. மாதவேந்திர பூரி நாடகம் இங்கே போட்டோமா? மறைமலர்ல போடல, மாதவேந்திர பூரி போடல. எல்லாரும் பார்த்துருக்கீங்க ஆனா. ஓகே, அதுல நீங்க உங்களுக்கு தெரியும் அவர் மனதால நினைத்ததுக்கே ஆச்சாரியர் அவர் சுவைக்கணும்னு நினைக்கல. அவர் ஒரு சன நேரம் அவரு கிருஷ்ணருக்கு என்னுடைய எங்கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு இது மாதிரி சமைக்கணும்னா அது எப்படி என்ன பதார்த்தத்தை செஞ்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கே அவர் அவ்வளவு பெரிய வருத்தப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஓடிடுற. அதனால மனதால கூட சமைக்கிறத அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, சமைக்க போறவங்க கிட்ட போய் என்ன சமைக்கிறீங்க, ஏது சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். பல நேரத்துல கேட்கறதுக்கு பின்னாடி என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஐட்டம் சமைக்கிறாரா இல்லையா, என்ன சமைக்கிறாரு, ஐயோ உப்புமா செய்யறியா, ஐயோ பொங்கல் செய்யறியா, ஐயோ வெஜிடபிள் ரைஸ் சரியா, ஆ வெரி குட் வெரி குட், வடை போடுறியா, வெரி குட் வெரி குட். அவன் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடியே போய் என்ன ஏதுன்னு சொல்லி விவரம் விசாரிச்சு மைண்ட்ல அப்பயே மெடிடேட் பண்றது அது தவறு. பல நேரத்துல சமைக்கிறவங்க நல்ல திறன் வாய்ந்தவர்களா இருந்தாங்க அப்படின்னா பொதுவா யார்கிட்டையும் என்ன சமைக்கிறோங்கிறத சொல்ல மாட்டான். என்ன பதார்த்தம் செய்கிறோம் சொல்ல மாட்டான். சமைக்கிறோம், ஏதோ சமைக்கிறோம், கிருஷ்ணர் என்ன பெரிய பரவாயில்ல சமைக்கிறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணிட்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் இங்கே நம்ம கோயில் அது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கு. பெருசாக வரும்போது அதை நம்ம பண்ணலாம். வீடுகள்லையும் நீங்கள் பண்ணலாம், வீடுகளில் எளிமையாக பண்ணலாம். சமைக்கும் போது சமையல் அறையில வேற யாரையும் அலோவ் பண்ணாது. அந்த பக்கம் யாரும், குறிப்பா வெளியாளுங்க யாரும் வரக்கூடாது. வெளியாளுங்க சமைக்கிற இடத்துல வரக்கூடாது. என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது வெளியாளுங்களுக்கு தெரியணுங்கிற அவசியங்களை, யாராவது வர்றாங்க விருந்தாளிங்களே வந்தா கூட சொந்தக்காரங்க வரலாம், சொந்தக்காரங்க விருந்தாளிங்க வரலாம், என்ன சமைக்கிறேன்னு கேட்கலாம், சமைக்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நமக்கே தெரியும் நம்ம பக்தியை பயிற்சி பண்ணி இது கிருஷ்ணருக்குங்கிற மனப்பான்மைய முயற்சி செய்யறது பாக்குறோம். நமக்கே மனசு சில நேரத்துல அதை பத்தி என்ன நினைக்க சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப வெளியாளுங்க என்ன நினைப்பாங்க, நிச்சயமா அவங்க கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றதுக்குள்ளார இவங்க மனசால சாப்பிட்டுருவாங்க. அதனால அதை தவிர்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, பக்தர்கள் போகானா என்ன பிரசாதனா என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். கிருஷ்ணருக்கு சமைக்கிறது பிரசாதம் சமைக்கிறது கிடையாது. கிருஷ்ணருக்கு சமைக்கணும் பிரசாதம், போகாதான் சமைக்கிறோம். நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் அது பிரசாதமாகும். பரிமாறுறது பிரசாதம், சமைக்கிறது போகம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யற வரைக்கும் அது போகம்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரசாதம்னு சொல்றோம். சமையலறையினுடைய தரம், பூஜை அறையில என்னெல்லாம் விதிமுறைகள் இருக்கோ அது எல்லாமே சமையலறைக்கும் பொருந்தும். பூஜை அறையில ஒருத்தர் பகவான் முன்னாடி சண்டை போடக்கூடாது, மற்றவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது, கொட்டாய் விடக்கூடாது, மலை வாயுவை விடக்கூடாது, ஏப்பம் விடக்கூடாது, இப்படி எல்லாம் விதிமுறைகள் இருக்கு. இதில் இந்த எல்லா விதிமுறைகளும் சமையலறைக்கும் பொருந்தும். சமையலறையில் உள்ள நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் சமையல் கட்டில் இருந்துட்டு என்னத்துக்கு சண்டை போடணும். சில நேரத்தில் அதை பார்க்குறோம் நம்ம சமையல் கட்டில் இருந்து, ஏய் நான் அதைத்தானே இங்கே தான் வச்சேன், எதுக்கு சாப்பிட்றேன். சமையலறையில் இருந்துட்டு சமையலறையாக சண்டை கிடையான்னு நினைப்போம். அது மாதிரி சமையல் கட்டுக்குள்ளார போயிட்டு சண்டை நடக்கும், கோவப்படுறது சண்டை போடுறது அதெல்லாம் கூடாது. சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயோ கோயில்லையோ சமைக்கிறோம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, கிருஷ்ணா உனக்காக நான் உங்களுக்காக நான் சமைக்க விரும்புகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. சமைக்கிறது அப்படிங்கிற சேவை ஆன்மீக உலகத்துலேயும் இருக்குது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் செய்கிற நிறைய சேவை இந்த உலகத்தில் மட்டும் இருக்கும், அதாவது எல்லாமே தெய்வீகமான சேவைகள் தான், ஆனால் அதே வடிவத்தில் ஆன்மீக உலகத்தில் இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய முக்கியமான சேவை புத்தகம் எழுதுறேன், கற்று எழுதுறேன். இந்த கற்று எழுதுறதெல்லாம் அங்கே கிடையாது. கற்று எழுதுறது புத்தகம் எழுதுறதெல்லாம் ஆன்மீக உலகத்தில் கிடையாது. அதாவது கற்று எழுதுறது அப்படிங்கிறது கீர்த்தன சேவை, அந்த கீர்த்தனம்ங்கிறது இருக்கு, ஆனால் இதே வடிவத்தில் கிடையாது, வேற வடிவத்தில் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய எல்லா சேவையுமே வேற வடிவத்தில் இருக்கு. சில நேரத்தில் சில பக்தர்கள் கார் ஓட்டலாம் கிருஷ்ணருக்காக, அங்கே ஆன்மூரத்துலாம் கார் கிடையாது, அங்கே மாட்டு வண்டி தான் இருக்கும். கோலோக விருந்தாவனத்தில் வைகுண்டம் போனீங்கன்னா உங்களுக்கு விமானங்கள்லாம் இருக்கும், கோலோக விருந்தாவனத்தில் மாட்டு வண்டி தான் இருக்கும். நிறைய சேவைகள், கம்ப்யூட்டரை உட்காந்து தட்டிக்கிட்டு அதில் ஏதாவது சேவை பண்ணிட்டு இருக்கலாம், அங்கே கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. பௌதிக உலகத்தில் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், ஆன்மீக உலகத்தில் அக்கௌண்ட்ஸ்லாம் கிடையாது அங்கெல்லாம். ஆனால் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, அந்த மாதிரி சேவைகளில் ஒன்று தான் இந்த சமையல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆன்மீக உலகத்துலேயும் இந்த சேவை இருக்கு. அதனால நம்ம அந்த ஆன்மீக உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சமைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு பேரோட சேவை, கிருஷ்ணருக்காக சமைக்கிறது அப்படிங்கிறது. யார் யாரோட சேவை? ராதாராணி, யசோதாம்மா, அவங்களுடைய சேவை. அதனால நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ராதாராணிகிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். சமையல் சமையக்கட்டு அப்படிங்கிறது ராதாராணியோட இடம், அதனால நம்மளோட வேலை அங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம விதிமுறைகளை கடைபிடிக்கணும், ராதாராணியை சமைக்க சொல்லி கேட்கணும், அவ்வளோதான். நம்மளை ஒரு கருவியாக உபயோகிக்க சொல்லி சொல்லணும், அவ்வளோதான். அந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உணர்வுகள் உணவுகளால் வரக்கூடிய உணர்வுகளே மாறும். சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் மறுபடியும் ஒரு தடவை வளசணும். நிறைய நேத்தான் கழுவி வச்சேன், மறுபடியும் என்ன கழுவணும்? சில நேரத்தில் சில பேர் நினைக்கிறவங்க கழுவணும், ஏன்னா ஒரு நாள் இருக்கும்போது எவ்வளவோ தூசி வரலாம், பள்ளி ஓடலாம், ஏதாவது பூச்சிகள் வரலாம். எப்போவுமே அதை நீரை கொண்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். சமைக்கிற ஸ்டவ், மேஜை, அங்கே இருக்கக்கூடிய தொட்டி, இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நேரையும் சுத்தமாக தொடச்சு கிளீன் பண்ணிடணும். பிரபுபாத் சொல்லுவார் என்னன்னா, ஒருத்தர் சமைச்சுட்டு இருக்கும்போது எந்த நேரத்தில் உள்ள வந்தாலும் அவங்க இப்போதான் சமையல் ஆரம்பித்த மாதிரி தெரியணும். அதாவது எதுவுமே வந்து கச்ச 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 கச்சன்னு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம போனோம்னா கிச்சனுக்குள்ளார போனோம்னா, ஐயோ சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, எல்லா பாத்திரமும் கீழே கிடக்குது, எல்லா காய்கறியும் அங்கங்கே கிடக்குது, எல்லா பொருளும் செதறி கிடக்குது, இவங்க என்னப்பா சமைக்கிறாங்கன்னு நினைக்கும். சமைக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம், அப்படி தெரியக்கூடாது. சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கும் போதும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும். சில பேர் பார்த்தோம்னா அப்படியே இதை ஒரு பக்கம் ஒரு இதை தீர்ப்பாங்க, அப்படியே அதை அங்கேயே போட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேருந்து எதையாவது பிரித்து கொட்டியிருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் கவர் அங்கேயே போட்டிருப்பாங்க, ஒரு கத்தி எடுத்து நறுக்கியிருப்பாங்க, அந்த கத்தி அங்கேயே கிடக்கும். அதெல்லாம் அரை செகண்ட் ஆகாது, அந்த இதை அங்கங்கே 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 அங்கே வச்சுட்டு சமைக்க கற்றுக்கிறதுல. ஒரு ஒரு இப்போ ஒரு பருப்பு எடுத்து போடுறோன்னு வச்சுக்கோங்க, கத்திரி வச்சு கட் பண்ணுறோம், அந்த கத்திரி அங்கேயே கிடக்கும், கவர் அங்கேயே கிடக்கும், அதை தூக்கி அப்படி டஸ்ட்பினில் போட்டோம்னா அரை செகண்ட் ஆகாது. அது செய்யும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல சத்துவகுணம் மேலோங்கும். நம்ம தமோ குணத்தில் சமைக்கிறது பதிலாக சத்துவகுணத்தில் மேலோங்கும். நம்மளுடைய சூழ்நிலை தமோகுணமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கிறிஸ்தருக்கு வந்து நம்மளால் சமைக்க முடியும். சத்துவகுணத்தில் சமைக்கிறது தான் வழிமுறை. சத்துவகுணத்தில் சமைச்சு அதை கிறிஸ்தருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, சமைக்கிறவங்களுக்கு எது சுத்தம் எது அசுத்தம்னு முதல்ல தெரியணும். நிறைய பேருக்கு அதுவே தெரியறதில்லை கலிகாலத்தில். எது சுத்தம் எது அசுத்தம் அப்படிங்கறது தெரியறதில்ல. எது எப்படி உபயோகிக்கணுங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடுத்தக்கூடிய உடையானது தினசரி குறைஞ்சபட்சம் தினசரி மாற்றக்கூடியதா இருக்கும். முடிஞ்சா ஒரு நாளைக்கே ரெண்டு தடவை மாத்தலாம், தப்பு கிடையாது. ஆக்சுவலி அதுதான் சிஸ்டம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம மாற்றணும். குளிச்சுட்டு தூய்மையான ஆடைகளை உடுத்தணும். சில நேரத்தில் நான் பார்க்குறோம், ஆ கிச்சனுக்கு பிரபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கான ஒரு துணியை வச்சுருப்பாங்க, அது ரொம்ப கெட்ட பழக்கம். கிச்சன் அப்படிங்கிறது ஆல்டர் மாதிரி, அப்போ அந்த இடத்துல தூய்மையான துணியை உடுத்தணும். கிச்சனில் இருந்தாலும் யார் ஒருத்தவங்க தூய்மையாக துணியை வச்சுக்கிறாங்களோ அவங்க நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். துணி மேல எந்த ஒரு கரையும் படாம சமைக்க கத்துக்கணும், அது சமையலுடைய கலை. இந்த காலத்துல நிறைய பேர் இது கஷ்டமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆப்ரான் போட்டுக்கிறாங்க, தவறு கிடையாது அப்படி மேல ஒண்ணு போட்டுக்கிறதுல. ஆனா என்னன்னா சில நேரத்தை நான் பாக்குறேன், அந்த ஆப்ரான் மாசக்கணக்கில் துவைக்காம கிடக்கும். அந்த மாதிரிலாம் ஆப்ரான் போட்டுக்கூடாது. சரி, மேலப்பட்டு நம்ம துணி வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சா ஆப்ரான் யூஸ் பண்ணி, ஆப்ரான் டெய்லி துவைக்கணும், இல்லைன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ரான் யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்தது. விறகடுப்பில் சமைக்கும் போதே நம்ம ஊரில் தொன்று தொட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸு கிளீனாக இருக்கும். நான்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டி விறகடுப்பில் தான் சமைச்சாங்க, இன்னைக்கு கூட விறகடுப்பு தான் சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஊர் போய் பல வருஷம் ஆச்சு, பாட்டி ஊர் போய் விறகடுப்பில் சமைப்பாங்க, துணி தூய்மையாக இருக்கும். அதில் அந்த கறியெல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்கிறதுலாம் கிடையாது. சில பேருக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படி உடம்புல எடுத்து கறியை பூசிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் அப்பிக்கிட்டோம் அப்படின்னா நான் கிச்சன்ல இருந்து வர்றேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக, ஒரு பில்டப், ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக அது மாதிரி எல்லாம் எடுத்து அப்பிக்கிட்டா அது அவங்களுக்கு ஒரு திருப்தி, நான் எல்லாம் அப்பிக்கிட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது. அது தவறு, தூய்மையா இருக்கணும். அட இவர் என்ன ஒயிட் கலர் ஜாப் பண்றாரா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கணும். கிச்சன்ல சமைக்கிறாங்க அப்படின்னா அது அப்ப நல்லா சமைக்கிறாருன்னு அர்த்தம். நல்லா திலக் குளிச்சுட்டு நல்லா உடை உடுத்திட்டு திலகம் அணிஞ்சிட்டு சமைக்க போகணும். குளிக்காம ஒழுங்கா உடை உடுத்தாம திலகம் போடாம சமைக்க போகக்கூடாது. வைஷ்ணவ உடை ரொம்ப ரொம்ப அவசியம். மாடர்ன் ட்ரெஸ்ஸு அவாய்ட் பண்ணணும். நிறைய நேரங்களில் நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன், கோயிலில் வரும்போது ஃபாலோ பண்ணுவாங்க மாதாஜி. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சுதான் அது வந்துச்சு. நான் சின்ன பையனாக இருந்தேன், அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் அது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்னென்னா நைட்டி. ஓ, நைட்டு கிடையாது, டேட்டி ஆயிடுச்சா இப்போ அது. ஓகே, பார்த்தீங்கன்னா பூட்டுக்குள்ளார இருக்கும்போது எல்லாம் அந்த நைட்டி தான் இருக்கும். அது துவைச்சாங்களா துவைக்கலையா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க தெரியாது. அதோட போய் சமைக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை. வைஷ்ணவ உடை ஆச்சாரியர் கொடுத்துருக்க பிரபுபா சொல்லியிருக்கார், நமக்கு வேஷ்டி சாரி சேலை கொடுத்துருக்கார் மாதாஜிக்கு, பிரபுஸ்க்கு தோத்தி, தோத்தி கட்டி நாம போய். ஏன்னா நம்மளுடைய உணர்வு வந்து கிருஷ்ணருக்காக நம்ம சமைக்கிறோம், கிருஷ்ணர் எப்படி இருந்தா நம்மளை விரும்புவாரோ அந்த மாதிரியான உடை. நம்ம இந்திய பாரம்பரிய உடை அப்படிங்கிறது வேத கலாச்சாரத்துல கிருஷ்ணர் காலத்துல எப்படி உடை உடுத்துனாங்களோ அத்தகைய உடையை நம்ம உடுத்துறோம். ஸோ அப்ப கிருஷ்ணருக்கு எது பிரியமானதோ அத்தகைய உடையை நம்ம உடுத்துறோம், அது கிருஷ்ணருக்கு பிடிக்கும். சரி, ரொம்ப எளிமையானது. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று வாங்கி தரோம்னு வச்சுக்கோங்க, அது என்னது, விக்டோரியா ராணியா, ராணி விக்டோரியா தானே இப்போ இருக்காரு, எலிசபெத்தா, எலிசபெத்தா யார் இப்போ ராணி எலிசபெத்தில், எலிசபெத் விக்டோரியா எந்த காலம் இல்லையோ, எலிசபெத் ராணியை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் எனக்கு யாரோ சொன்னாங்க அந்த ராணியை பார்க்கணுன்னா இத்தனை நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கு வந்து நிறைய பேர் கோச்சிங் கொடுப்பாங்களாம், எப்படி நீங்க நடக்கணும், எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணணும், எவ்வளவு ஸ்டெப்ல நீங்க நடக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவான். இதுதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும், கரெக்டா? ஜெயலலிதாவுக்கே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பெரிய ஆளுங்க யார பாக்கணும்னாலும் எப்படி பாக்கணும், என்ன பேசணும், எப்படி என்ன ஸ்டெப் வைக்கணும், என்ன ட்ரெஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கு, ரைட்? கிருஷ்ணருக்கு சமைக்கும் போது நினைச்ச ட்ரெஸ்ஸ போட்டு போறதா கிடையாது. கிருஷ்ணர் எப்படி இருந்தா பிரியப்படுமாறோ அந்த அத்தகைய உடையை நம்ம உடுத்தி கிருஷ்ணருக்காக சமைக்கிறது ரொம்ப நல்லது. காலில் செருப்பு போடக்கூடாது சமைக்கும் போது. நம்ம ஊர்ல யாரும் பெரும்பாலும் போடுறது கிடையாது, ஆனா இன்றைக்கு நவீன காலத்துல நிறைய பேர் வீட்டுல செருப்பு போட்டுக்கிறாங்க, வீடு முழுக்க செருப்பு போட்டுதான் தெரியுவாங்க. அப்படி சில பேருக்கு ஆனா காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க செருப்பு போடலாம், ஆனா அந்த செருப்பு கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்றதா இருக்கும். சில நேரத்துல ரொம்ப பெரிய கிச்சனா இருக்கு அப்படின்னா அங்க நிறைய தண்ணி எல்லாம், நிறைய தண்ணியிலேயே பொழுதுக்கு சுத சுதன் இருந்தா காலில் ஏதாவது வியாதி வந்துடும். அந்த நேரத்துல அவங்க ஏதாவது காலணி அணியணும்னா அணியலாம், ஆனா அது சமயக்கட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடியதா இருக்கும். உடலின் துளைகளை தொடக்கூடாது. துளைனா நமக்கு உடம்புல வந்து 9 துளை இருக்கு, கண்ணு, மூக்கு, காது, வாய், ஆசன வாய், பிறப்புறுப்பு. இந்த தொலைகள் எல்லாம் நம்ம சமைக்கிறப்ப தொடக்கூடாது. அப்படி நம்ம ஏதாவது காது ஏதாவது குலையுதுன்னு சொல்லிட்டு காதை நம்ம உடஞ்சோம்னா கையை போய் அலம்பிட்டு மறுபடி சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்று என்னன்னா, சமைக்கும் போது சமையல்ல முடி படக்கூடாது, முடி விழக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நம்மளுடைய ஆண்கள் சிக்கா வச்சிருக்கிறோம்னா சிக்காவை நல்லா ஒழுங்காக முடிச்சு போடணும். பெண்கள் தங்களுடைய முடிய முறையா பின்னி வரணும். அதையும் பெண்களுக்கு அதிகமாக உதிரும், அவங்க முடிஞ்சா கவர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அப்ப என்னன்னா, முடி உணவுல விழக்கூடாது. கிருஷ்ணருக்கு சமைக்கக்கூடியதுல தூய்மையா இருக்கணும், முடி விழாம சமைக்கக்கூடியது வழிமுறை. நகம் சமைக்கிறவங்க நகம் வெட்டிடணும், நகத்தை நிறைய வச்சுக்கிட்டீங்கன்னா நகத்துக்குள்ளார போய் சேர்ந்துக்கும் சில பொருள்லாம், அதனால நகத்தெல்லாம் வெட்டணும். தரையில எதையாவது தொடறோம், தரையில ஏதாவது கிளீன் பண்றோம், குப்பை தொட்டியை தொடறோம் அப்படின்னா மறுபடியும் கையை கழுவிட்டு தான் அடுத்த பதார்த்தத்தை சாப்பிடணும். இன்னொன்று என்னன்னா, பாடுறது, ஸ்லோகம் சொல்றது, பேசுறது, எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ மென்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மென்மையாக இருக்கிறது நல்லது. தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் இருக்கும். சில பிரபுபாதம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடுறத அனுமதிச்சிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் பாராட்டி இருக்கிற சமைக்கும் போது கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது. ஆனால் அதே நேரத்தில் சில பேருக்கு பார்த்தோம்னா பேசுனாலே அவங்களுக்கு எச்சி தெரிச்சுட்டே இருக்கும். சில பேருக்கு அது மாதிரி பிரச்சனை இருக்கும், பேசுனாலே எச்சி தெரிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சமயக்கட்டில் இருக்கும்போது நம்மளுடைய எச்சல் வந்து எக்காரணம் கொண்டு சமைக்கிற பாத்திரத்தில் பற்றக்கூடாது. நம்மளுடைய தும்மல், எச்சல் இதெல்லாம் சமைக்கிற இடத்துல படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பேசுறது சமயக்கட்டில் என்ன வேலையோ அதை மட்டும் பேசணும். சமயக்கட்டில் வந்துட்டு ஊரு கதை, உலகத்து கதை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் அங்கே வரக்கூடாது. சமயக்கட்டில் வர வேண்டியது கிருஷ்ணரை பற்றிய விஷயம் மட்டும்தான் வரணும். அது அப்பதான் அது கிருஷ்ணருக்கு சமைக்கிற மாதிரி இடம். சில நேரத்தில் என்னன்னா, நீங்க ஏதாவது உபன்யாசங்கள் கேட்கலாம் சமயக்கட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது. உபன்யாசங்கள் கேட்கறது அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் சமைக்கிற இடத்துல வசதியா இருக்கும், நிறைய பேர் சமைக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க கீர்த்தனங்கள் கேட்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை அதாவது கொஞ்ச நாள் நான் இந்த குரு மகாராஜ் தவத்திரு பக்தி விகாஸ் மகாராஜ் அவருக்கு சேவகனாக இருந்தப்ப, அப்போ நான் தினமும் நான் மட்டும்தான் தனியாக தான் இருப்பேன், தனியாக சமைச்சுருப்பேன். அப்போ மகாராஜ் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ சமைக்கிற சமைக்கும்போது நீ ஏதாவது லெக்சர் கேட்டுட்டே நீ சம அப்படின்னு. சரி, நான் அதுக்கப்புறம் லெக்சர் கேட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் கூட பார்த்தோம்னா பெரும்பாலும் நான் எப்பயாவது சமைக்கணும்னு போனோம்னா லெக்சர் கேட்கறதுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஒரு நல்ல பழக்கம். நம்ம அது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா அதுவும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் நம்ம கிருஷ்ண பக்தியில் உபயோகப்படுத்திக்கலாம். இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ, நான் இஸ்கான் வந்தப்போ கேசட் இருந்தது, அப்புறம் அது சிடியாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இப்போ MP3 பிளேயர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி காலத்தில் கேசட்டுக்கு முன்னாடி அது என்ன சொல்லுவாங்க, டிஸ்கா, கிராமோஃபோன், ரெக்கார்டர் கிராமோஃபோன் வேறு, அது டெலிஃபோன் ரெக்கார்டர் இப்போ பெருசு இருக்கும். நீங்கள் உங்களில் யாராவது இதுக்கு பாம்பே ஜுஹு போனீங்க அப்படின்னா அங்கே பிரபுபாத் ரூமில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இந்த கோவிந்த மாதிபுருஷம், இந்த ஜார்ஜ் ஹாரிசனோட இது, பிரபுபாத் ஹரே கிருஷ்ண தூன், அதெல்லாம் அப்போ பண்ணது, இப்போ பெரிய ரெக்கார்டரில் பண்ணது அங்கே வச்சுருக்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த காலம் போய், கேசட் காலம் போய், சிடி காலம் போய், இப்போ MP3 பிளேயர் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே போட்டு கேட்கலாம். அது ரொம்ப உச்சிதமாக இருக்கும். தரையில் ஏதாவது சமைச்ச உணவு தரையில் வந்து விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து ஓரமாக வந்துச்சுங்க. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் யாருக்காவது கொடுக்கலாம். அதுவே சமைக்க போகும்போது காய்கறி ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து கழுவிட்டு உபயோகிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிரசாதத்தை சமயக்கட்டுக்குள்ளார கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது. சமைச்சு முடிச்சிட்டோம்னா, ஆஃபரிங் ஆகி வந்துடுச்சுன்னா பிரசாதத்தை நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கணும். அதான் வெளில வச்சிட்டோம்னா பிரசாதமும் மற்ற பொருட்களும் ஒன்றோடொன்று தொடாமல் நம்ம பார்த்துக்க முடியும். நிச்சயமாக போகாவையும் பிரசாதமும் டச் ஆகக்கூடாது. போகா தனியாக இருக்கும், பிரசாதம் தனியாக இருக்கும். சமைக்கும்போது நம்ம பிரசாதம் ஏதாவது தொடன் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம உடனே நம்மளுடைய கைகளை கழுவிட்டு நம்ம மறுபடி சமைக்கிறதுக்கு பார்க்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது ஃப்ரிட்ஜுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்த புதுசுலாம் நம்மளுடைய பொருள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்குன்னுவாங்க, கரெக்டா? அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா, எந்த பொருளையுமே ஃப்ரெஷ்ஷாக உபயோகிக்காமல் இருக்கிறதுக்காகவே ஃப்ரிட்ஜ் இருக்கு. நடைமுறையில் பார்த்தோன்னா எந்த பொருளையுமே ஃப்ரெஷ்ஷாக உபயோகிக்கிறதுக்கு அது அனுமதிக்கிறது கிடையாது. வாங்கிட்டு வந்து போட்டா சரி, உள்ள தூக்கி தம் பண்ணிடுறது. நிறைய இடங்களில் ஃப்ரிட்ஜை போய் பார்த்தோம்னா பொட்டலம் பொட்டலமாக இருக்கிறத விட்டு தள்ளு, உப்பை அவ்வளோ குப்பை இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளார. ஃப்ரிட்ஜை தான் அப்படியே பார்த்தா தலையை சுற்றி போய் விழுந்துடணும். கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கு பல பழப்பளப்பெல்லாம் இருக்கும் கிச்சன்லாம். அப்படி ஃப்ரிட்ஜை அப்படி பார்த்து திறந்தோம்னா போதும், ஐயோ நாத்தம் எடுக்குது, நோ, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளார பிரசாதம் இருக்கும், போகா இருக்கும், அதாவது சமைச்ச உணவு இருக்கும், அப்புறம் சமைக்காத பதார்த்த ஏதாவது பொருள் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஃப்ரிட்ஜுக்குள்ளார போடுறது அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா ஃப்ரிட்ஜை கூடிய மட்டும் அதை அதில் ரொம்ப பெரிய ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாமல் இருக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். கூடிய வரைக்கும் பிரசாதத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்காதீங்க. அப்படி பிரசாதத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கிறதுக்கு வேற தவிர்க்க முடியாது அப்படின்னா ரெண்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருவாங்க. ஐயோ பாவமே, ரெண்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருவோம், பிரசாதத்துக்கு ஒன்று, போகாவுக்கு ஒன்று. உண்மையில் சொல்லப்போனால் பெட்டர் என்னன்னா ஃப்ரிட்ஜே வேண்டாம். ஐயோ ஒருத்தர் கை தட்டுறாங்க, ஒருத்தர் ஐயோ போடுறாங்க, ஒருத்தர் நெஞ்சில பால வாக்குற, ஒருத்தர் நெஞ்சில நெருப்பு ஊட்டுற. வேண்டாம். அதுக்கு அடுத்து ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா பிரசாதத்தை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. பிரசாதத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா பெட்டர் ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறது. அப்புறம் சமயக்கட்டுக்குள்ளார நாம சாப்பிடுறதோ எதையோ குடிக்கிறது டேஸ்ட் பண்றது, சமைச்சதுக்கு அப்புறம் கூட, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட, நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் கூட சமயக்கட்டில் நம்ம டேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் போகக்கூடாது. சாப்பிட்ற பாத்திரத்தையும் சமைக்கிற பாத்திரத்தையும் தனியா வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோயில்ல பெரும்பாலும் பின்பற்றாங்க, ஆனா நிறைய பேர் வீட்டில் இதை பின்பற்றதே கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற பாத்திரத்தையும் ஒரே தொட்டியில போட்டு கழுவுவாங்க, கிறிஸ்டருக்கு சமைக்கிற பாத்திரத்தையும் அதே தொட்டியில போட்டு கழுவுவாங்க. அது ரொம்ப கெட்ட பழக்கம். கை கழுவுறதும் அங்கதான் கை கழுவாங்க, கை கழுவி வாய் கொப்பளிக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்க யாரும் செய்யறீங்கன்னு சொல்லல, ஆனா அது நடைபெறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் அது மாதிரி வித்தியாசம் தெரியாம உபயோகப்படுத்துறாங்க. சாப்பிட்ற பாத்திரம் தனியா வைக்கணும். சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு கை கழுவுறது கிச்சனுக்குள்ளார போகக்கூடாது. எச்ச கையோட கிச்சனுக்குள்ளார போகக்கூடாது. எச்ச பாத்திரத்தை எடுத்துட்டு கிச்சன்ல போகக்கூடாது. அதுக்கு பார்க்கணும். இது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் குருவோட பாத்திரம்னா கிச்சனில் போய் கழுவலான்னு சொல்லிட்டு கழுவாங்க, அதுவும் தவறு. யாரோட பாத்திரமா இருந்தாலும் கிருஷ்ணரோட பாத்திரம் மட்டும்தான் கிருஷ்ணரோட கிச்சனில் கழுவணும். குருவோட பாத்திரமா இருந்தாலும் தனியாக தான் கழுவி வைக்கிறது தான் சரியான பழக்கம். சில இடங்களில் அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஆனால் அது சரி கிடையாது. குருவுக்கு குருவோட பாத்திரம் தனியாக தான் இருக்கணும். அது மற்ற பக்தர்களுடைய பாத்திரத்தோட கலக்கக்கூடாதுங்கிறது வாஸ்தவம் இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ணரோட பாத்திரத்தோடையும் கலக்கக்கூடாது. கிச்சனில் குப்பையை சேகரிக்கூடாது. பொதுவாக எல்லா இடத்துலையும் குப்பை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கொட்டணும், அதுவும் குறிப்பாக கிச்சனில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொட்டுறது நல்லது. கிச்சனில் குப்பையை சேர்க்கவே கூடாது. பக்தர் அல்லாதவரை கிச்சனுக்குள்ளார விடக்கூடாது. குழந்தைங்களை கிச்சனுக்குள்ளார விடக்கூடாது. பிரசாதம் கிருஷ்ணருக்கு சமைக்கிறோம் அந்த ஒரு சில உணர்வு வளர வரைக்கும், அது கொஞ்சம் வயசு ஆகும். ஒரு 4-5 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ குழந்தைங்களுக்கு புரியும் நம்ம உள்ள வந்தா எதையும் எடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏனால சின்ன வயசுல எங்க அம்மா அந்த சப்பாத்திக்கு மாவு ஊறுட்டினாங்கன்னா அதுல இருந்து போய் கொஞ்சத்தை எடுத்து டொமுக்குனு வாயில போட்டு வரும். இன்னைக்கும் குழந்தைங்க செய்யறதுதான் எல்லா இடத்துலையும் தெரியாது. அரிசி எடுத்து வெறும் அரிசி எடுத்து வாயில போடுறது, கேரட் எடுத்து கடிக்கிறது, குழந்தைங்க வாய் குழந்தைங்க குழந்தைங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் அந்த அளவுக்கு தரம் இருக்கு கிடையாது. ஸோ குழந்தைங்க குறைஞ்சபட்சம் வீடுகளில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதை பின்பற்றுறது. குறிப்பா பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வீடுகளில், ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே தனி குடும்பம் தான். பெரும்பாலும் கூட்டு குடும்பமா இருந்ததுன்னா ஒருத்தவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களை வேற யாராவது பார்த்துப்பாங்க. அந்த கலாச்சாரம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. கலி காலத்தில் கலியினுடைய பிரபாவத்தில் அதெல்லாம் போயிடுச்சு. அதனால குழந்தைங்களை பார்த்துட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இருந்தாலும் கூடிய மட்டும் குழந்தைங்களை ஆரம்பத்திலருந்தே பயிற்சி கொடுத்து, இது கிருஷ்ணருக்கு, இது நீ சாப்பிடக்கூடாது, இங்கே வந்து வாயில் கை வைக்கக்கூடாது, குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிறது அவசியம். கண்டிப்பாக கோயிலில் குழந்தைகளை வச்சுக்கிறது கிச்சன் கிளார அப்படிங்கிறத தவிர்க்கணும். சமையலறை கதை பேசுறதுக்கான இடம் கிடையாது. அங்க வந்து முதல்ல சொன்னேன், ஊரு கதை உலகத்து கதை. ஒருத்தர் சமைப்பாரு, இன்னொருத்தர் நின்று கதை பேசுன்றது சமயக்கட்டுல வேலையே கிடையாது. நிறைய நேரத்துல நான் வந்து கேட்பேன், சமயக்கட்டுல நின்று யாராவது பேசிட்டு இருப்பான், அரே கிருஷ்ணா உங்களுக்கு என்ன வேலை, இங்க பேசிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு சமயக்கட்ட இடம்? எதை பத்தி வேணாலும் பேசுறோம். சேவை இருக்கிறவங்க சேவை பண்ணிட்டு இருக்கணும். பேசுறதுக்கு இடம் வேற இருக்கு. சமயக்கட்டில் கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பேசணும், அதுவும் சமய சம்பந்தமானது இருந்தா பேசணும். சேவையில் இருக்கிறவங்க பேசணும், சம்பந்தமே இல்லாம. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா வேலை கொஞ்சம்தான் இருக்கும், ஒரு ரெண்டு பேர் இருந்தா போதும்னு இருக்கும், ஆனா 10 பேர் உள்ள போயிடுவாங்க. 2 பேர் போனா 1/2 மணி நேரத்துல முடியறது, 10 பேர் போய் 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா அங்க காய்கறி நறுக்க மாட்டாங்க, அங்க வேற விஷயங்கள் தான் நறுக்கப்பட்டு இருக்கும். அதனால அதெல்லாம் ஊர்கதை பேசுறதெல்லாம் தவிர்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, சமைக்கிறத நிறைய நேரங்கள்ல இது நடைமுறைக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, கிச்சன்ல ஒரு ஆல்டர் ஒன்று செட் பண்ணிடுவாங்க. அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கிச்சன்ல இருக்கக்கூடிய ஆல்டருக்கே எல்லாத்தையும் கொடுக்குறது. வீட்டில் ஒரு ஆல்டர் வச்சுருப்பாங்க, படம் வச்சுருப்பாங்க, இல்லை விக்கிரகமே வச்சுருப்பாங்க, கோயிலில் விக்கிரகமே வச்சுருக்கலாம். அங்கே எதுவுமே போகாது, எதுவுமே போகாது. அங்கே இருக்கிற கிருஷ்ணர் பட்னியாகவே கிடப்பார் கிச்சன்லேயே மட்டும். இல்லை நினச்சா அங்கே போகிறது, நினச்சா இங்கே போகிறது, நம்ம டயத்துக்கு தகுந்த மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மெயினாக எங்கே நம்ம யாரை நம்ம டெய்லி பூஜிக்கிறோமோ அந்த படத்துக்கு அந்த விக்கிரகத்துக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும், அது ரொம்ப அவசியம். எந்த இடத்துல குறிப்பா இந்த இங்க இந்த விதிமுறையானது விக்கிரகம் வச்சு பூஜை பண்ற இடத்துல பொருந்தக்கூடியது, அங்க வேற யாருக்கும் தனி நபருக்கு நம்ம சமைக்கக்கூடாது. விக்கிரகத்தை வச்சு சமைக்கிற இடத்துல யாராவது ஒருத்தருக்காக போய் சமைக்கிறது அப்படிங்கிறது கூடாது, அது நல்ல முறை கிடையாது. அப்ப என்ன ஆகுனா, நமக்காக சமைக்கிறோங்கிற ஒரு இன்னொரு ஒரு பகவானுக்கு இருக்கக்கூடிய கிச்சன்ல பகவானுக்கு தான் சமைக்கும். இன்னொன்னு என்னன்னா, சமயக்கட்டுக்குள்ளார பூனை, எலி, கரப்பாம்பூச்சி, காக்கா, புறா, நாய் இதெல்லாம் வராம பார்த்துக்கணும். குரங்கு வந்ததுன்னா ஃபுல்லா கண்டாமினேஷன். கரப்பாம்பூச்சி எலி எல்லாம் ஏன் வருதுன்னா, தூய்மை இல்லைன்னா கரப்பாம்பூச்சி எலியெல்லாம் வரும். ஒரு தடவை பிரபுபாத்த வந்து கேட்டாங்க, பிரபுபாத் கரப்பாம் எங்க கிச்சன்ல வந்து நிறைய எலி வருது, எல்லாத்தையும் கொண்டுடலாமா? பிரபுபாத் சொன்னார், பிரபுபாத் பயங்கரமா திட்டி விட்டார், நீ கிச்சனை குப்பையாட்ட வச்சிருந்தா எலி வராம என்ன பண்ணும், அது இப்ப எலிய கொள்றீங்களேன்னு. கிச்சன்ல எலி வருது, கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னா அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பாக்கணும். சில இடங்கள்ல கிராமப்புறத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது தவிர்க்கிறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகர்ப்புறத்துல அதுக்கெல்லாம் நம்ம தான் தடுக்கணும். நம்ம குப்பையா போட்டோம்னா வந்துடும், ஏதாவது ஒரு பக்கமா வருது அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணணும். எலிய எலி பூனை கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கிச்சனுக்குள்ளார வர்றதுக்கு அனுமதிக்கவே கூடாது. நம்ம இந்த விதிகள்லாம் கவனமா இருந்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம அது கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு படிப்படியா எல்லாம் ஆரம்பிக்கும். கவனமா சமைக்கும் போது கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருக்காக அந்த உணர்வு நமக்கு இருக்கும். நம்ம அதே எப்பவும் சமைக்கிற மாதிரி அப்படியே ஏனோ தானோ சமைச்சுட்டு இருந்தோம்னா, அப்ப அந்த உணர்வு கிருஷ்ணருக்காக சமைக்கிறோங்கிற உணர்வு குறைஞ்சுட்டே இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய தூய்மையும் இருக்கும். அடுத்ததா, சமைக்கக்கூடியவர்களுடைய தரம். சமைக்கிறவங்களுக்கு பக்தியினுடைய நெறிகள் தெரிஞ்சிருக்கணும், பிரசாதத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கணும், பகவானுக்கு சமைக்கிறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் சமைக்கிறதுக்கு அனுமதிக்கப்படணும். பொதுவா தீட்சை பெற்ற பக்தர்கள் சமைக்கிறது உகந்தது. தீட்சை பெற்ற பக்தர்கள் சமைக்க முடியாத சூழ்நிலைகள்ல குறைஞ்சபட்சம் பக்தியை முறையா பின்பற்றக்கூடிய பக்தர்கள் சமைக்கணும். தினமும் 16 மாலைகள் ஜபம் செய்து நம்ம கட்டுப்பாட்டுக்குனரெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் சமைக்க வேண்டியது அவசியம். விக்கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு பிராமண தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் சமைக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய தரம் அது. இன்றைக்கு பல இடங்கள்ல அது பின்பற்றப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதும் வாஸ்தவம் தான். ஆனா உண்மையான தரம் என்னவோ அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதை நம்ம பின்பற்றது ஆச்சாரியரை திருப்திப்படுத்தும். தீட்சை பெறாதவர்கள், பிராமண தீட்சை இல்லாதவர்கள் கிச்சன்ல உதவி செய்யலாம். அவங்க காய்கறி நறுக்கலாம், இல்லை ஏதாவது கழுவி தரலாம், பாத்திரம் விலைக்கு தரலாம், இது மாதிரி பண்ணலாம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, சில கோயில்களில் கிச்சனுக்குள்ளாரிய விட மாட்டாங்க. யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னா, உதவி பண்றவங்களுக்கு தனியாக வெளியில இன்னொரு ரூம்ல, இங்க உட்காந்து நீங்க காய்கறி நறுக்க, இங்க உட்காந்து கழுவி கொடுங்க, இங்க உட்காந்து பாத்திரம் விளக்கன்னு சொல்லி வெளியில விட்டுருவாங்க, கிச்சனுக்குள்ளாரே விட மாட்டாங்க. அதுதான் உண்மையில சிறந்தது. கிச்சனுக்குள்ளார பிராமண தீட்சை பெற்றவங்க மட்டும்தான் சமயக்கட்டுக்குள்ளார போவாங்க, வேற யாரும் சமயக்கட்டுக்குள்ளார போவே மாட்டாங்க. அதுதான் உண்மையான தரம். விக்கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, நாம அந்த இடத்துல கிச்சனுக்குள்ளார பிராமணா மட்டும்தான் உள்ளேயே போகணும், வேறவங்கலாம் வெளியிலேயே இருந்து உதவி பண்ணலாம், அது சிறந்தது. அப்படி உள்ள போறாங்கன்னா கூட நெருப்பை தொடக்கூடாது, அதாவது நெருப்புல எதுவும் பண்ணக்கூடாது, சமைக்கிறதோ சொல்றது அது பண்ணக்கூடாது, அது சிறந்தது. யா விக்கிரகங்கள் இருக்கிற பட்சத்துல அதே சமயத்துல தீட்சை வாங்கிட்டா போதும், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறதும் அவசியம் இல்லை. தீட்சை பெற்ற பக்தர்களும் முறையான பக்தர்களா இருக்கிறாங்கிறதையும் பார்க்கணும். சமைப்பவரின் மனநிலை மற்றவர்களை பாதிக்கும், அதனால அதுல கவனமா இருக்கணும். சில நேரத்துல திருவிழா நடக்குது, ஏதாவது திருவிழா அப்படின்னா அப்ப நம்ம வேற தீட்சை பெற்ற பக்தர்கள் வீட்டுல அவங்க இவங்க வீட்டுல இருந்தும் கோயிலுக்கு கொண்டு வரலாம். பொதுவா அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. வீடுகளில் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் பொதுவாக பின்பற்றுறது கடினமானதாக இருக்கும். அதனால வீட்டிலருந்து செஞ்சு கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல நிலை கிடையாது. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கான பொருட்கள் கிருஷ்ணர் கோயிலில் சமைக்கிறது, அதுதான் சிறந்தது. சில நேரத்தில் திருவிழா நேரத்தில் அது அனுமதிக்கப்படலாம். இங்க அடுத்ததா ஒரு கருத்து என்னன்னா, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யாதத சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை, ரைட்டா? இன்னொரு நிலை என்னன்னா, பக்தர்களால சமைக்காதத சாப்பிடாம இருக்கிறது. ஏன்னா சில நேரத்துல என்னன்னா, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணதாவே இருக்கலாம், ஆனா அது பக்தர்கள் சமைச்சிருக்க மாட்டாங்க, வேற யாராவது சமைச்சிருக்கலாம், அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாத ஆளா இருக்கலாம். அந்த மாதிரி நபர்கள், பக்தியினுடைய நெறிகள் தெரியாத நபர்கள், அவங்க சமைச்சதையும் நம்ம சாப்பிடக்கூடாது, அதுவும் பக்திக்கு தடையாதான் இருக்கும். சும்மா கிருஷ்ணர் ஏதோ ஆஃபரிங் மிஷின் கிடையாது, நம்ம நினைச்சோம் யாரோ ஒருத்தவங்க சமைச்சாங்க, நம்ம முன்னே கிருஷ்ணர் முன்னாடி போனோம், வச்சோம், டிங் 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 மணி அடிச்சோம், அது பிரசாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது, அதுல நம்ம கவனமா இருக்கணும். பிரசாதம் அப்படின்னா பிரபுபாதருடைய காலத்துல இருந்த ஒரு வரையறை என்னன்னா, பக்தர்களால சமைக்கப்பட்டு, பக்தர்களால நைவேத்தியம் பெற்று, பக்தர்களால பரிமாறப்பட்டு, பக்தர்களால எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான் பிரசாதம். அந்த தரத்திற்கு நம்ம நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாவது உயர்த்தி கொள்ள வேண்டியது அவசியம். சமயக்காரங்க வேலைக்கு வச்சு சமைக்காரன் சில பிரபுபா சில நேரங்கள்ல பெரிய பெரிய திருவிழா நடக்கும்போது அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கார். ஆனா அதே சமயத்துல அது வேற வழி இல்லாம கொடுத்த அனுமதி தான், பிரபுபாதர் அதை விரும்பல. நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா, இங்க சில நேரத்துல அதை செய்யறோம், திருவிழா நேரத்துல யாரையா கூப்பிட்டு வந்து சமைக்க சொல்றோம். ஆனா ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்பார்க்கிறோம், நம்மளுடைய பக்தர்கள் எவ்வளவு பெரிய திருவிழாவா இருந்தாலும் சமைக்கிறதுக்கு தயாராகணும். நம்மளுடைய பக்தர்கள் எவ்வளவு பெரிய திருவிழாவானாலும் ஸ்வயமா சமைக்கிறதுக்கு தயாராகணும், அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கணும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்திய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, பெண்கள் வீட்டில் சமைப்பாங்க, அதாவது வீட்டிலன்னா வீட்டிலன்னு சொன்னாடி நீங்கள் நினைக்கிறது ரெண்டு பேர் மூணு பேர் நினைப்பாங்க, ரைட்? அது கிடையாது நான் சொல்றது. வீட்டில் அப்படின்னா ஒரு 20 பேர் 30 பேர் சமைப்பாங்க, அதுக்கு மேலே அளவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஆண்கள் தான் சமைக்கணும். அதுதான் அது நடைமுறை பழக்கத்துக்கு சொல்றேன் நான், பெண்கள் பெருசாக சமைக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, நடைமுறை பழக்கத்தில் சொல்றேன். அதனால இங்கேயும் நம்ம கோயில்லையும் கூட விரைவில் சில பிரபுஸ் நல்ல பல்க் குவான்டிட்டியில் சமைக்கிறது கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ எல்லாமே நம்மளுடைய பக்தர்களே செய்யணும். ஆக்சுவலி அந்த நிலை வரணும். எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம எதுக்கு வெளியில வெளியாளங்களை கூப்பிட்டு நம்ம சமைக்க வைக்கணும்? பிரபுபார் சொல்கிறார், வேண்டா வெறுப்பா பிரபுபாத், ஒரு கான்வர்சேஷன் இருக்கு பிரபுபாதரோட ஹைதராபாத்ல திருவிழாவுக்கு, வேண்டா வெறுப்பா பிரபுபாத் அலோவ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் பார்த்தா சமைக்கிற நடுவில் போய் பீடி ஊதிட்டு இருக்கான், பிரபுபா பிடிச்சி கண்ணாம்னு திட்டிவிட்டார். அங்க இருந்து அப்படியே நீ சமைக்க வேண்டாம் கிளம்புனு அனுப்பி விட்டார். சில நேரத்துல ஆக்சுவலி இந்தியால தான் பிரபுபா அதை அலோவ் பண்ண, ஃபாரின்ல கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது. அங்கெல்லாம் வெளியில இருக்கோன்னு கூப்பிடவே முடியாது. இந்தியால பிரபுபா ஏன் கூப்பிட்டார் அப்படின்னா, அப்பெல்லாம் பிரபுபாத காலத்துல 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு பிராமணர் தான் வரணும். பிரபுபா சொல்ல பிராமணரை கூப்பிட்டு வந்து சமைக்கணும், பிறப்பால பிராமணரா இருக்கும், ஓரளவுக்கு கலாச்சாரமா இருப்பாங்க அப்ப. இப்ப அதுவும் போச்சு. போகிறது நீங்க பார்த்தோம்னா வெத்தல் பாக்கு போட்டுட்டு தான் சமைக்கிறான் இன்னைக்கலாம். அதாவது அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கூடிய மட்டும் நம்மளுடைய பக்தர்களே சமைக்கிறதுக்கு பார்க்கணும், அந்த தரத்திற்கு நம்ம வரணும். அது ஒன்றும் கடினமானதும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்துக்கலாம். காங்கிரிகேஷன் நிறைய ஆகும்போது இதுல இது ஒன்றும் கடினமான ஒரு காரியம் கிடையாது. அப்படியே வேலையிலிருந்து வேலைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, வரக்கூடிய நபர் தூய்மையா இருக்கிறாரா, தூய்மையை பயிற்சி பண்றாராங்கிறத நம்ம உறுதி செய்ய வேண்டியது அவசியம். ஏ சத்சங்க பக்தர்கள்னா காங்கிரிகேஷன் பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்மளே சமைக்கலாம். அதுதான் பெண்கள் அவங்களுடைய மாதவிலக்கு காலகட்டத்தில் சமைக்காம இருக்கிறது சிறந்தது. கிருஷ்ணருக்கு சமைக்கும் போது தூய்மையாக சமைக்க வேண்டியதாகும், அதனால அந்த நேரத்தில் சமைக்காம இருக்கிறது சிறந்தது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கோயில்களில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டில் வேற வழி இல்லை அப்படின்னா கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம கருமி உணவை சாப்பிட்றதை காட்டிலும் அசுத்தமான நிலையில சமைக்கிறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுது வேற வழி இல்லாத பட்சத்துல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த தனி குடும்பங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுனால இந்த பிரச்சனையெல்லாம் வருது. கூட்டு குடும்பத்துல அந்த பிரச்சனைலாம் இருக்காது, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் சமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, பிரபுஸும் சமைக்கிறதுக்கு கத்துக்கணும். மூணு நாள் சமைக்க மாதாஜிஸ்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க எல்லாரும், அப்படியே குஷி ஆயிட்டாங்க. ஆஹா நமக்கு மூணு நாள் சமையல இருந்து லீவு கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது, கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம், பிரீத்தியோட சமைக்கணும். நான் தப்பிச்சேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கிருஷ்ணருக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மூணு நாள் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, ஆண்கள் கணவன்மார்கள் ரொம்ப ஆர்வத்தோட கிருஷ்ணருக்காக சமைக்கிறதுக்கு பார்க்கணும், அது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வேற வழி இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க சமைக்கலாம் வீடுகளில். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு, அந்த சூழ்நிலைகள்ல பரவாயில்லைன்னு சொல்லலாம். தவிர்க்க முடிஞ்சால் தவிர்க்கலாம். தவிர்க்கிறது பண்பாடு, நவீன காலத்தினுடைய வளத்துல வேற வழி இல்லாம. அதாவது ரெண்டு விதிமுறை எப்பவுமே இதுதான் நம்ம பார்க்கணும். சில நேரங்கள்ல ரெண்டு விதிமுறைகள் முரண்பட்டதாக வரும், எந்த விதிமுறையை பின்பற்றுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பிரசாதம் சாப்பிடாம இருக்கிறதா, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதா, இல்ல களங்கமான ஒரு சூழ்நிலையில பரவாயில்ல கிருஷ்ணருக்கு சமைச்சு கிருஷ்ணர்கிட்ட வேண்டிட்டு நம்ம பிரசாதம் எடுக்கிறதா அப்படிங்கிற சாய்ஸ் வரும்போது பெட்டர் பிரசாதத்தை எடுக்கிறது. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்றதை காட்டிலும் இல்ல வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதை காட்டிலும் பெட்டர் பிரசாதம் சாப்பிடுறது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல தவிர்க்க முடிஞ்சா தவிர்க்கிறது சிறந்தது. அடுத்து பெண்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கை குழந்தை இருக்குன்னா, கை குழந்தை இருக்கிற அது இதுவும் மறுபடி நவீன காலத்துல எந்த அளவுக்கு அவங்க நடைமுறைப்படுத்த முடியுங்கிறத பார்க்கணும். கை குழந்தை இருக்கு அப்படின்னா பொழுது நிற்கும் அந்த குழந்தை, அதாவது ஒரு நாளைக்கு பல தடவை குழந்தை கழிஞ்சுட்டே இருக்கும், குழந்தைய கூட குளிப்பாட்டிடலாம். போ எத்தனை தடவை இவங்க குளிப்பாங்க, எத்தனை தடவை ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, நடைமுறைக்கு ரொம்ப சிக்கலானதாக இருக்கலாம். அதனால பழக்கம் என்ன அப்படின்னா, யாரு கை குழந்தை இருக்கோ அவங்க சமய கட்டு போகவே பக்கமே போகமாட்டாங்க வேத கலாச்சாரத்துல, குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா காரணம் என்ன, இல்ல இல்ல காரணம் என்ன, அது ஓகே அது போகாம இருக்கிறது காரணம், போக வேண்டிய அவசியமே இருக்காது. கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பம், மற்றவங்க பார்த்துப்பாங்க, இவங்களுக்கு ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு இன்னைக்கு அது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கலாம், இருந்தாலும் பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, இது சமயக்கட்டில் இருக்கக்கூடிய தரத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கிருஷ்ணருக்கு எப்படி நைவேத்தியம் செய்யறது, பரிமாறுறது அப்படிங்கிறத நம்ம 12:05 கால் மணி நேரம் கேப், ஓகே 12:05 நம்ம மறுபடி போடலாம். சில கைகள்லாம் உயருது, ஓகே அதை பார்க்கலாம். ஓகே, ஒரு கேள்வி இருக்கு, கவனமா கேளுங்க. சமைக்கிறதுல சில நேரத்துல 4 பேர் சேர்ந்தா, நம்ம ஊர்ல அது ஒரு வழக்கமாவே சொல்லுவாங்க, அது இங்கிலீஷ்ல ப்ராப்ளம், டூ மெனி குக் ஸ்பாயில் த குக் ஏதோ சொல்லுவாங்க, ரைட், ஸ்பாயில் த ஃபுட், எனிவே வாட் எவர், நிறைய பேர் சமையக்காரங்க சேர்ந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பொதுவாக ஒரு இடத்துல சமைக்க போகிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க சமையல லீட் பண்ணணும், மற்றவங்க அசிஸ்ட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு இந்த ஐட்டம்னு சொல்லி விட்டுறணும். சில நேரத்தில் அது நடக்கும், அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த ஐட்டம்னு விட்டுறணும், ரொம்ப ஈஸி, அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மேனேஜ் பண்ணிக்கணும். மாதவிலை காலத்தில் போய் சமைக்கலாம் அப்படின்னா கண்டாமினேட் ஆகிடாதா, வேற என்ன வழி இருக்கு? அதான் சொல்றேன், பாட்டி இருந்து நீங்க சமைங்க, அதான் நான் சொல்றேனே, நீங்க சமைங்க, நாங்க ஆபீஸ்ல தான் இருப்போம், சமைக்க மாட்டீங்க. அது எக்ஸப்ஷன்ல தான் எப்பவுமே இருப்போங்கிறீங்களா? அதுதான் நான் சொல்லிட்டேனே, வேற வழி இல்லைன்னா வேற வழி இல்லை. பிரசாதம் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விதிமுறை, அந்த விதிமுறைக்காக இன்னொரு விதிமுறையை நீங்க மீறலாம், அதுக்காக கர்மி உணவை சாப்பிட்றதோ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்றதோ தவறு, அதை புரிஞ்சுக்கணும். ஆஃபரிங் அடுத்த செஷன், நைவேத்தியம் செய்யறது என்னங்க எல்லாம் அடுத்த செஷன். கையில அடிபட்டது அப்படின்னா பேண்டேஜ் போட்டிருந்தா என்ன பண்ற, ரத்தம் சொட்டு எதுலயும் அடிபட்டது அப்படின்னா நவுந்துடுறது நல்லது, அது எல்லாத்துக்குமே நல்லது, சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது, உடல் ரீதியாகவும் நல்லது, தூய்மையிலையும் அது உடனே அசுத்தமாயிடும். வேற யாரும் சமைக்கிறதுக்கு இல்லையே என்ன பண்றது, அந்த விரலை ஒதுக்கிட்டு சமைக்கிறதுக்கு பாரு, நிஜமா பண்ணலாம், கஷ்டம் கிடையாது, அது நிறைய நேரத்தை நான் பார்த்துருக்கேன், பட்டிருக்கக்கூடிய அடியை பொறுத்து இருக்கு, நிறைய நேரத்தில் ஒரு கையில் அடிபட்டதுன்னா ஒரே கையிலே சமைக்கிற எத்தனையோ மாதாஜி தானே பார்த்துருக்குறேன், எத்தனையோ பிரபுஜிஸும் பார்த்துருக்குறேன். அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கையில் அடிபட்டது ஒரு ஏதாவது ஒரு கையில் தான் அடிபட போகுது. அப்கோர்ஸ் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இடது கையில் எந்த வேலையுமே ஓடாது, எதுவுமே வேலை செய்யாது. சில பேருக்கு ஆக்சுவலி நல்லா சமைக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு கையும் லாவகமாக வேலை செய்யும், எனக்கு இடது கையில் அந்தளவு ஓடாது, வலது கையில் அடிபட்டதுனால ரொம்ப கஷ்டமாயிடும், அந்த மாதிரி இருக்கு, சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், கூடிய மட்டும் அனுசரித்து பார்க்கணும், குறைஞ்சது அட்லீஸ்ட்டு நீங்கள் அடிபட்டதுன்னா அதை தனியாக வச்சுட்டு நம்ம அந்த ரத்தமோ புண்ணோ சாப்பாட்டில் படாத மாதிரி பார்க்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா, சின்ன பிரேக் 15 மினிட்ஸ், மறுபடி கூடலாம். ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜா.